السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من اصطفى وآله الشرفاء خصوصا على الخلفاء. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وفهما وتفهيما. اما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد، اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله اسوة حسنة، صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم، انما بعثت لأتمم مكارم الاخلاق، او كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகும். அண்ணல் எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவற்றை அடிபடலாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், இமாம்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்று உண்டாகட்டுமாக என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை துவக்கம் செய்கின்றேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சிறந்த வாரத்தில் அல்லாஹ் நம்மை இங்கே அமர வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த உலக மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் திருமறையை நமக்கு தந்து, அந்த திருமறைக்கு விளக்கம் தரக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தரவில்லை என்று சொன்னால், இந்த மனித நிலை கேள்விக்குறியாக உண்டாகி இருக்கும். அது மட்டுமல்ல, உலகமே படைத்திருக்க மாட்டாது. ஆக நபியுடைய வாழ்க்கையிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி மட்டுமல்ல, அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய நற்குணங்களையும் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லித் தந்தார்கள். அந்த விதத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, மனிதர்களிடத்திலே அவர்களுடைய அணுகுமுறை, அதேபோன்று உயிரினங்கள் இடத்திலேயும் அவருடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகத்தின் தோழர்களை, சஹாபாக்களை மிக தெளிவானவர்களாக, இந்த உலகத்திற்கு அவர்களை ஒரு வழிகாட்டியாக நமக்கு ஆக்கி தந்தவர்கள், இவருடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லித் தந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த சஹாபாக்களை எந்த அளவுக்கு அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் என்பதை பற்றி சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருகின்றது. அந்த அடிப்படையிலே ஆரம்பத்திலே பத்ர் யுத்தம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த இஸ்லாத்திற்கு தந்தது. அந்த யுத்தம் எப்படி நடைபெற வேண்டும், அந்த யுத்தத்திலே எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சஹாபாக்களை மிக அற்புதமான முறையிலே அவர்களுக்கு சில வழிமுறைகளை வகுத்து தந்தார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு செய்திதான், இரவெல்லாம் இறைவனிடத்திலே நாம் கையேந்தி துவா செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் என்று அந்த சஹாபாக்களுக்கு எடுத்துச் சொல்லி அந்த துவாவையும் செய்ய சொன்னார்கள். துவாவும் கண்மணி நாயகம் செய்தார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அடுத்து உஹது யுத்தத்தை சந்தித்தார்கள். அந்த உஹது யுத்தத்திலே முதலிலே வெற்றி கிடைத்தது. அதற்கு பின்பு ஒரு சிறிய தோல்வி ஏற்பட்டது. அதற்கு அடுத்து வெற்றியை பெற்றார்கள். என்றாலும் கூட இந்த உஹது யுத்தம் என்பது இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது மட்டுமல்ல, மிகப்பெரிய இழப்பும் ஏற்பட்டது. அந்த உஹது யுத்தத்திலே ஏற்பட்ட அந்த இழப்பின் காரணமாக, அந்த தோல்வியின் காரணமாக சஹாபாக்கள் எல்லாம் உஹது மலையை பார்க்கும் பொழுது அதை ஒரு அபச குணமாக பார்த்தார்கள். இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்தி தந்த ஒரு இடம், இஸ்லாத்திற்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி தந்த ஒரு மலை இந்த உஹது மலை என்று சொல்லி பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் அபச குணமாக மட்டுமல்ல, அதை வெறுக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டது. பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த சஹாபாக்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்லாது, இன்று ஹாஜிகள் அங்கே சென்று மதீனாவுக்கு ஜியாரா சென்றார்கள் என்று சொன்னால், அந்த உஹது யுத்தத்திலே நடந்த இடத்தை பார்த்த உடனே அந்த ஹாஜிகளுக்கு ஒரு சொட்டு கண்ணீராக வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு மலை அந்த உஹது மலை. இதை பார்த்த சஹாபாக்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. இதை எப்படியாவது மாற்றி அமைக்க வேண்டும், சஹாபாக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அணுகுமுறை எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த சஹாபாக்களுடைய மனமாற்றத்தை எப்படி நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் செய்த ஒரு யுக்தி, நல்லதொரு ஆலோசனை என்ன தெரியுமா? இந்த நாம் செய்யக்கூடிய நன்மைகள், நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் உஹது மலை அளவுக்கு நாம் நன்மைகள் செய்தோம் என்று சொன்னால், அந்த நன்மைக்கு உஹது மலை அளவு அல்லாஹ் மிகப்பெரிய தர்மம் செய்த ஒரு நன்மையை தருவான் என்று, நன்மைக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இந்த உஹது மலையை அந்த சஹாபாக்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததற்கு பின்புதான் உஹது மலையை சஹாபாக்கள் எல்லாம் நேசிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு மனமாற்றத்தை அந்த நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். ஒரு வீட்டில் இருக்கிறோம், ஏதாவது ஒரு அசம்பாவிதமான சம்பவங்கள் ஏற்பட்டு விட்டால் அந்த வீடை விட்டு காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். இல்லை என்று சொன்னால், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் மனதிலே ஒரு உறுத்தல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஆகவே வீட்டை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலை நம்மிடத்திலே உள்ளது. இதுபோன்ற சஹாபாக்களுக்கு ஒரு அணுகு அளவு கூட வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த சஹாபாக்களை மிக பக்குவப்படுத்தி கொண்டு வந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள். அதற்கு அடுத்துத்தான் இந்த உஹது மலையினுடைய நிலையை பார்த்த உடனே சஹாபாக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நாம் இந்த நன்மையை செய்தால் உஹது மலை அளவுக்கு அல்லாஹ் தர்மம் செய்த, உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்த அளவுக்கு நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்று சொல்லி இப்படி பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு மனமாற்றம், ஒரு அணுகுமுறையை அந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்றுதான் அபு மஹதூரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த அபு மஹதூராவுடைய கூட்டத்தார்கள் மொத்தமாக சேர்ந்து கேலி செய்வார்கள். இங்கே பாங்கு சொன்னால் அவர்களும் அதை பார்த்து கேலியாக பாங்கு சொல்வார்கள். இங்கே அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அவர்கள் உயர்ந்த உரத்த சப்தத்திலே அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள், கேலி செய்வதற்காக. இப்படியாக பாங்கு சொல்லி முடிக்கப்பட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கூட்டம், கேலி செய்த கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு மனிதரை அழைத்து வர சஹாபாக்களுக்கு கட்டளை இடுகின்றார்கள். சஹாபாக்கள் சென்று அந்த கூட்டத்திலே அபு மஹுதராவை மட்டும் அழைத்து வருகின்றார். வந்து நபி அவர்கள் இடத்திலே உட்கார வைத்தார்கள். இவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. இவ்வளவு கூட்டத்தில் நம்மளை மட்டும் ரசூல்லா இங்க ஏன் வர சொன்னாங்க? நாம செய்த அந்த கிண்டலுக்காக, கேலிக்காக ஏதோ ஒரு தண்டனை நமக்கு கிடைக்கப் போகின்றது என்ற ஒரு பயத்தோடு அங்கே இருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு மஹதூரா அவர்களே பாங்கு சொல்லுங்க. அவர் பயப்படுகின்றார். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. உங்களுடைய சப்தம் உயர்ந்த சப்தமாக இருந்தது, பரவாயில்ல சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாங்கை சொல்லிக் கொடுத்தார்கள். அவர் அதற்கு பின்பு சொன்னார், பாங்கு சொல்லி முடிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அபு மஹதூராவுடைய முகத்தை தடவுகின்றார்கள். தன்னுடைய கரத்தால் அவருடைய முகத்தை தடவுகின்றார்கள், நெஞ்சை தடவுகின்றார்கள். அதற்கு பின்பு என்ன ஏற்படும்? நபியுடைய கரம் பட்டதற்கு பின்பு, நம்முடைய மேனியிலே நபியுடைய கரம் பட்டதற்கு பின்பு என்ன நிலை ஏற்படும்? ஹிதாயத்து தானே ஏற்படும். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற சரித்திரம் ஹதீஸுகளிலே காணப்படுகின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? நாம என்ன செஞ்சிருப்போம்? வாங்க சொல்றோம், நீ கேலியா செய்யற, அவனை அழைச்சிட்டு வா, பிடிச்சிட்டு வான்னு சொல்லி நாலு அடி அடிச்சு அவனை அனுப்பி விட்டுருவோம். அதுக்கு பின்னால் அவனுக்கு என்ன நிலை ஏற்படும் என்று சொன்னா, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதை, இவர்களை நாம் பழிவாங்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும். ஆனா ஸல்லல்லாஹுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்று சொன்னால், அந்த மனிதரை பக்கத்திலே வர வைத்து உட்கார வைத்து எந்த விதமான சங்கடமும் அவருக்கு ஏற்படுத்தாமல், முகத்தை சுழிக்காமல், மிக மகிழ்ச்சியோடு உட்கார்ந்து அவருக்கு இதை சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த நிலையை ஏற்படுத்தியதற்கு பின்பு இப்படிப்பட்ட ஹிதாயத்து அவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர்களிடத்திலே எப்படி நாம் அணுகுமுறையை கையாள வேண்டும் என்று மிக தெளிவாக செய்து காட்டினார்கள். மிகப்பெரிய வெற்றியை கிடைத்தது, ஹிதாயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல சரித்திரங்கள் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் திருமறையிலே, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய நபியிடத்திலே உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இன்னமா புஇஸ்துலியு தம்மிம மகாரிமல் அகலாக், இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்ட நோக்கம் எது தெரியுமா? இந்த மக்களிடத்திலே நல்ல நற்பண்புகளை நான் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய அஹ்லாக், அந்த நற்குணம் இந்த இஸ்லாத்தை இன்றும் வளர வைத்துக் கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கிராமத்திலிருந்து, கிராமத்தினுடைய அரபி அவர்கள், உடல்நிலையும் சரியில்லை, கடுமையான ஜுரம், அவரை சந்திக்க வேண்டும், நோய் நலம் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை பார்க்க செல்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள், பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய உடல் நிறையை சரியாக்கி விடுவான், உங்களுக்கு குணம் கிடைத்து விடும், ஷிஃபா கிடைத்து விடும், ஆகவே வருத்தப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கு அந்த அரபி அவர்கள் சொன்னார்கள், கிராமத்தினுடைய அரபி அவர்கள், எனக்கு எங்க நல்லாக ஆகப் போகுது, என்னுடைய நிலை கபூர்ல போய் தான் நிக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வந்து விட்டார்கள். அதற்கு பின்பு ஒன்னும் சொல்லல. அவர்கள் வந்ததற்கு பின்பு அந்த கிராமத்தினுடைய அரபி அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு பின்பு நாம் இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியை விசாரிக்க சென்றால் இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஒரு சிலர்கள் சொல்வார்கள், இன்னும் ஒரு ரெண்டு நாள் அவர் மௌத்தா போயிருவாரு, அதெல்லாம் முடிஞ்சிடும், சோழி முடிஞ்சிடும் என்பதாக இப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுக்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே நீங்கள் எது வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்ற செய்தியையும் இந்த சமுதாயத்திற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித்தந்து இப்படிப்பட்ட அணுகுமுறைதான் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்கள். அதே போன்று ஒரு சஹாபி அவர்கள் எந்த நேரம் பார்த்தாலும் பள்ளிவாசல்லே உட்கார்ந்துருக்கிறாங்க, வீட்டுக்கு போற மாதிரி தெரியல, மனைவி மக்களை பார்க்கிற மாதிரியும் தெரியல, எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசலே உட்கார்ந்துருக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க, அபு உமமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்ன பள்ளியிலே உட்கார்ந்துருக்கிறீங்களா, வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? இல்ல, ரொம்ப எனக்கு சங்கடமா இருக்குது, மனவேதனைகள் இருக்கின்றது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால்தான் நான் பள்ளியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு சிரமங்களாக இருக்கின்றது, கஷ்டமாக இருக்கின்றது, மன வேதனை இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு துவாவை நான் சொல்லித் தருகின்றேன், அதை காலையிலேயும் மாலையிலேயும் நீங்கள் ஓதுங்கள், அல்லாஹ் உங்களுடைய வேதனையை நீக்கி விடுவான், உங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான் என்று சொல்லி, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் அவுது பிக்க மினல் ஜுபினி வல் புகல், இந்த துவா பெரும்பாலும் இமாமங்கள் அசருக்கு பின்பு ஓதுவார்கள். இந்த துவாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து காலையிலையும் மாலையிலையும் இந்த துவாவை நீங்கள் ஓத வேண்டும் என்று சொல்லி ஒரு அணுகுமுறையை அந்த சஹாபி அவர்களுக்கு சொல்லித் தந்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்று சொன்னால், பள்ளிவாசல் என்பது இபாதத்திற்கு உள்ள இடம், வணக்கத்திற்கு உள்ள இடம், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், ஆனால் அங்கேயே இருந்து மனைவி மக்களை பார்க்க கூடாது, வியாபாரத்தை எல்லாம் பார்க்க கூடாது, கடையை அடைத்து விட்டு பள்ளிவாசலுக்கு உள்ளே வந்து உட்கார்ந்து நீங்க எப்பவுமே தஸ்மி மணியை உருட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லவில்லை, ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். உழைப்பு என்பது இஸ்லாத்திலே ஒரு உன்னதமான ஒரு செயல். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை முசாஃபாக செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசாஃபாக செய்தால் தன்னுடைய கையை முசாஃபாக செய்து முதலிலே எடுத்ததாக ஹதீஸுகளிலே காண முடியவில்லை. நாம் இன்னைக்கு முசாஃபாகவே வேண்டாம்ங்கிறோம். அப்படியே முசாஃபாக செய்தால் ஒரு கையில அமெரிக்காக்காரன் கை கொடுத்த மாதிரி கை கொடுக்க சொல்றோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவர்கள் முசாஃபாக செய்த போது இவர்களாக முதலிலே கையை எடுத்தார்கள் என்ற ஹதீஸ் காணப்படவில்லை. நாம் முசாஃபாக அவர்களை செய்து இவர்கள் எடுத்தால்தான் ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய கரத்தை எடுப்பார்கள் என்பதை ஹதீஸுகளிலே காண முடிகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நற்குணம் படைத்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஆகவே உழைப்பு என்பது இஸ்லாத்திலே மிக மிக உயர்ந்த ஒரு பண்பாடு. அந்த முசாஃபாக செய்யக்கூடிய ஒரு சஹாபியுடைய கரத்தை தடவி பார்க்கின்றார்கள், சுரசுரன் இருந்துச்சு. அப்ப சொன்னாங்க, இந்த கைக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வான் என்பதாக. அவர்கள் விறகு வெட்டி ரொம்ப சிரமமான வேலை செய்யக்கூடிய ஒரு சஹாபி அந்த உழைப்பினுடைய அந்த கையை ஸல்லல்லாஹு தடவி சொன்னார்கள், இந்த கைக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் உழைப்பும் இஸ்லாத்திலே உண்டு, இபாதத்தும் உண்டு. உழைப்பு மட்டும் போதும் வணக்கம் வேண்டாம் என்றோ வணக்கம் மட்டும் போதும் உழைப்பு வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, இரண்டையும் சொல்லித் தருகின்றது. கண்ணியத்திற்குரியவர்கள், அப்படிப்பட்ட அந்த துவாவைத்தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த துவாவை காலையிலும் மாலையிலையும் நீங்கள் ஓதுங்கள், அல்லாஹ் உங்களுடைய வேதனையை நீக்கி விடுவான் என்றார்கள். அந்த சஹாபி அதுபோன்று செய்தார்கள், அல்லாஹ்வுடைய கஷ்டங்களை நீக்கி வைத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, யமாமா நாடு இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய அரசர். இவருடைய வேலை என்ன என்று சொன்னால், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை ஏசிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இவருடைய வேலை. இது மட்டுமல்ல, பல இஸ்லாமியர்களை இவர் கொலை செய்திருக்கின்றார். இந்த செல்வந்தர், இந்த அரசரை யமாமா நாட்டில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து வர சொன்னார்கள். பிடித்து வந்தார்கள் சஹாபாக்கள். கைதியாக அவர் இங்கே கொண்டு வரப்படுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவரை தூணிலே கட்டி வையுங்கள். கட்டி வைக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி இருக்கின்றீர்கள், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா, உணவு அருந்தினீர்களா, தண்ணீர் குடித்தீர்களா என்று நலம் விசாரிக்கின்றார்கள். இந்த பண்பாடு உள்ளவர்கள் தான் நாம். கைதிகளை எப்படி நடத்த வேண்டும் என்று உலகத்திலே கற்றுக் கொடுத்த ஒரே தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நலம் விசாரித்தார்கள், அவருக்கு தெரிஞ்சு போச்சு நாம் நிச்சயம் கொல்லப்படுவோம். ஆகவே நபி அவர்களிடத்தில் இவருடைய அணுகுமுறை, இவர் சொல்லக்கூடிய சொல் என்னவென்று சொன்னால், ஏதாவது பணம் கொடுக்கின்றேன், நஷ்ட ஈடு தருகின்றேன், என்னை அவிழ்த்து விடுங்கள், இல்லை என்று சொன்னால் என்னைய ஒரே அடியா கொன்றுங்க, கொலை செய்து விடுங்கள், இல்லை அப்படின்னு சொன்னா மன்னிச்சு விடுங்க. இதே நீண்ட சம்பவம் இரண்டாவது நாளும் வருகின்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மனிதர் தூணிலே கட்ட வைக்கப்பட்டிருக்கின்றார். நலம் விசாரிக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இதே போன்று கேட்கின்றார்கள், அவரும் இதே போன்று பதில் சொல்லுகின்றார். ஒன்னு நஷ்ட எடுத்தாரன், இல்லனா கொன்றுங்க, நீ இல்ல மன்னிச்சு விடுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது நாள் வருகின்றார்கள், நலம் விசாரிக்கின்றார்கள், அவரும் இதையே பதில் சொல்லுகின்றார். நான்காவது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவரை அவிழ்த்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் அவிழ்த்து விட்டார்கள். சென்ற மனிதர் குளித்து விட்டு வருகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பிடித்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், அந்த மூன்று நாள் இந்த சஹாபாக்களும் இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அவர் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, சிந்தித்து பார்க்கும் பொழுது, இதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியிடம் வேறு எங்கும் இல்லை. ஆகவே இதை விட்டு நாம் செல்லக்கூடாது. நாயகத்தினுடைய கரம் மட்டும்தான் நமக்கு சொந்தம் என்று கரத்தை பிடித்தவர்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு எப்படி ஒரு கைதி இடத்திலே தன்னுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது, எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி உலகத்திற்கு காட்டி தந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னால் மிகையாக. இன்றைக்கு கைதிகள் சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று கதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய மகனை இழந்தவர்களாக சிறு வயதிலே இறந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே மூன்று ஆண் குழந்தையும் இறந்து விட்டார்கள். இவருடைய குழந்தை இறந்த அந்த செய்தியை கேட்டு மட்டுமல்ல, தொடர்ந்து கவலையோடு இருக்கின்றார்கள் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அவர்கள், ஏன், என்ன வேதனை, என்ன கவலை, ஏன் இப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். இல்லை, என்னுடைய மகனை நான் இழந்த அந்த துயரத்தில் இருக்கின்றேன், மன கஷ்டத்தோடு வேதனையோடு நான் இருக்கின்றேன், அவனுடைய நினைவாக இருக்கின்றது என்று சொன்ன உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்மளுடைய குழந்தை சுவனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை சொன்ன உடனே கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் பார்த்து விட்டீர்கள் சுவனத்திலே மகனை, நானும் பார்க்க வேண்டும், எனக்கும் ஆசையாக இருக்கின்றது, என்னிடத்திலே நீங்கள் காட்டுவீர்களா என்று சொன்ன உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த கையை காட்டியவர்களாக, விரலை அசைத்தவர்களாக சொல்லுகின்றார்கள், இதோ சுவனத்தை பாருங்கள், அங்கே நம்முடைய மகனை பாருங்கள் என்று சொன்ன உடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்தார்கள், சுவனத்திலே உடைய மகன் அங்கே இருக்கின்றதை பார்த்து மன மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனைவியை எப்படி நடத்த வேண்டும், அந்த மனைவி இடத்திலே நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்தார்கள் என்று சொன்னால், இன்றைய நிலையிலே நம்மிடத்திலே கேட்டோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு பொருள் இது காணாத ஒன்ன காணணும் அப்படின்னு சொன்னா உனக்கு வேற வேலை இல்லை, உள்ள கெட என்பதாக சொல்லி ஒன்று மிரட்டுவோம் அல்லது அதட்டுவோம், இல்லைன்னா அதுக்கு மேல வேற ஏதாவது செய்வோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் உலகத்தில் இருந்து ஆகிரத்தை காட்டினார்கள், சுவனத்தை காட்டினார்கள். ஆனா நாம இன்னைக்கு இந்த உலகத்தையே மனைவியிடத்திலே காட்ட வேண்டும் என்று சொன்னால் மறுக்கின்றோம், ஏசுகின்றோம். ஒரு நடைமுறை சரியான சூழ்நிலையிலே மனைவியை நடத்தவில்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் நாயகத்தினுடைய அந்த வழிமுறையை நாம் பார்க்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சஹாபி அவர்கள் சாயத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹத் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள், அம்பு வீசுவதில் மிக தேர்ச்சி பெற்றவர்கள். குறிவைத்தார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனை குறிவைத்தார்கள் என்று சொன்னால் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், மாற்றமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு போர் வீரர் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அந்த அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உஹதிலே என்னுடைய அம்பு எய்வதை நீங்கள் பார்த்தீர்களா, நான் எப்படி வீரனாக செயல்பட்டேன், என்னுடைய போர் நிலை எப்படி இருந்தது, இந்த போருக்கு வெற்றி ஏற்பட்டதற்கான காரணம் என்ன என்பதாக சொல்லி அவர் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அவர்கள் நம்மளை சொல்லுவார்கள், மிகப்பெரிய வெற்றி இது கிடைத்தது உன்னுடைய போர் வீரத்தின் காரணமாகத்தான் என்று சொல்வார்களோ என்று எதிர்பார்த்த அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இதற்கு வெற்றிக்கு காரணம் யார் என்று கேட்கின்றீர்களா, இதற்கு இந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட பலகீனமானவர்களை வைத்துத்தான் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை தந்தான் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி இடத்திலே நான் எந்த ஒரு வார்த்தை வந்துவிடக் கூடாது என்பதற்காக, இந்த வெற்றிக்கு நான் தான் காரணம் என்று சொல்லிவிடக் கூடாது, அப்படி சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய நிலை மாறிவிடும் என்பதற்காக அந்த சஹாபியுடைய நிலையை அப்படியே மாற்றி மன மாற்றத்தை ஏற்படுத்தி பலகீனமான மக்கள் பலகீனமான சஹாபாக்களுடைய நிலையை வைத்துத்தான் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் தந்தான் என்று சொல்லி அந்த மன மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தார்கள் என்று சொன்னால், அன என்ற வார்த்தை ஃபிரவுனுடைய வார்த்தை, ஆனால் ரப்புக்கும் லாலா நான் தான் இறைவன் என்று சொன்னவன் ஃபிரவுன், அந்த நிலை நம்முடைய சஹாபாக்களுக்கு ஒரு கடுகளவு கூட வந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அப்படியே மாற்றி காட்டினார்கள் என்று சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். மட்டுமல்லாது அதனால் தான் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்கள் இந்த வானிலே மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களே அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி தூய்மையான வாழ்க்கையாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சமூகத்துக்கு இந்த சமுதாயத்திற்கு எதையெல்லாம் தெளிவான முறையிலே சொல்லித் தந்தார்களோ அதே போன்று இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு படித்து தந்தார்களோ வாழ்க்கையிலே நடத்தி தந்தார்களோ அந்த வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ வேண்டிய கடமை நமக்கும் சமுதாயத்திற்கும் உண்டு என்பதை பல ஹதீஸ்களிலே நமக்கு சொல்லி காட்டி தந்திருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பார்த்து அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அந்த சுன்னத்தான வழிமுறையை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கும் சமுதாயத்திற்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா பரகாதுஹு. சுன்னத்துல் ஆதமு தொழுதுக்கும்.